ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு உடைய ஒரு பெரிய ஒரு கிருபைதான். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களை கொஞ்ச பேரை ரமலானுடைய மாதத்தில் இஃப்தாருடைய நேரம் நெருங்கக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து முஜாக்கரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ரபுல் ஆலமீன் இதன் மூலமாக என்ன காட்டுறான் என்றால், அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலாவுடைய இரக்கத்தை, அவனுடைய பாசத்தை, அவனுடைய எதிர்பார்ப்பை அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா காட்டிக்கொண்டிருக்கிறான். அதிலேயும் ரபுல் ஆலமீன் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட இரக்கம் வைக்கக்கூடிய வந்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் வாலிபர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் ரபுல் ஆலமீன் அந்த வாலிபர்களோட வைக்கக்கூடிய இரக்கம் இருக்குதே, அது ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதனோட இருக்கக்கூடிய இரக்கத்துக்கு பார்க்க வித்தியாசமானது. ஏனென்றா ஒரு மனிதன் அதிகமான நியமத்துகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலம்தான் வாலிபம் என்று சொல்றது. கண் பார்வை, அதே மாதிரி காதில் கேட்கக்கூடிய சக்தி, உடம்புல வேகம், ஞாபக சக்தி, அதே மாதிரி பல அமைப்புகள்ல பார்த்தா ஒரு மனிதன் அல்லாஹுடைய அதிகமான நியமத்துகளை வச்சிருக்கக்கூடிய காலம்தான் வாலிபம். ஆனா அதே மாதிரி ஒரு கஷ்டம்தான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆக கஷ்டமான காலமும் வாலிபம் தான். அதை வச்சுதான் ஹதீஸ்ல வருவது, எந்த மனிதன் தன்னுடைய வாலிபத்துல அமல்கள் செஞ்சு கொண்டே இருக்கிறாரோ அவர் வயோதிபத்தை அடைஞ்சதுக்கு பின்னால அவருடைய அமல்கள் குறைஞ்சாலும் வாலிபத்தில் செஞ்ச அந்த அமலுடைய கூலி எல்லாம் தந்து கொண்டே இருப்பார். ஏன்? வாலிபத்தில் அவர் செஞ்சாரு, வயோதிபத்தில் கொஞ்சம் அமல்கள் குறையுது, ஆனாலும் அல்லாஹ் கூலிகளை கொடுத்து கொண்டே இருப்பார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஒரு அசர் ஒன்று இருக்குது, ஒரு கருத்து ஒன்று இருக்குது. வாலிபர்களுடைய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய கூலி இருக்குதே, 70 சித்தீக்கீன்களுடைய கூலி அல்லா தார். சித்தீக் என்றா யாரு? சித்தீக் என்று சொல்றது நுபுவத்துக்கு நபிமார்களுக்கு பார்க்க அடுத்த கீழே உள்ள அந்தஸ்து தான் சித்தீக் என்று சொல்றோம். விளங்கிச்சா? எனவே வாலிபனுடைய ஒரு அமலுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா 70 சித்தீக்கீன்களுடைய நன்மைகள் அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறார். இரண்டாம் வாலிபம் என்று சொல்றது பல ஆசைகள், பல இச்சைகள், பல தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்துல ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் செல்லக்கூடிய முறையில கழிக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா இவ்வளோ பெரிய கூலிகளை தான், அல்லாஹ்வுடைய மஹப்பத்துடைய பார்வை அதிகமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே வாலிபர்கள் என்ற அமைப்புல ஆக முக்கியம் என்னென்னா, நாங்க ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புல இந்த உலகத்துல வாழ்றது ஆக முக்கியம். வரலாறு எடுத்து பார்த்தா அந்த காலத்திலேயும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுத்தி இருந்தது அதிகமாக வாலிபர்கள் தான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர டார்கெட்டும் இருந்துச்சு வாலிபர்கள் தான். இரண்டா ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், வாலிபம் இருக்குது, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், வாலிபம் என்று சொல்றது ஒரு பைத்தியத்தின் வகை, ஒரு வகையான பைத்தியம் அது. ஏன் அது பைத்தியம்? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கையை வச்சு பாருங்க, வாலிபத்துல ஒவ்வொரு வாலிபனுக்கு ஏதோ ஒரு பைத்தியம் ஒன்று இருக்கு. ஒன்றோ சிலவங்களுக்கு மாடர்ன் டெக்னாலஜியுடைய பைத்தியம் இருக்கு, மொபைலுடைய பைத்தியம், அல்லது என்ன ஒரு லேப்டாப்புடைய பைத்தியம், டெக்னாலஜியுடைய பைத்தியம் இருக்கு. அப்படி இல்லாட்டி சிலவங்களுக்கு வாகனத்துடைய பைத்தியம், ஒரு கார் ஒன்று இருக்கணும் எனக்கு, ஒரு பைக் ஒன்று இருக்கணும் எனக்கு, ஒரு அமைப்புல அது ஒரு வகையான ஆசை. காலம் மாற மாற அவருடைய மொபைல் மாறுது, புதிய மாடல் வந்தோடனே அதை எடுக்கிறாரு, ஒரு வகையான ஆசை அதுல. வாகனம் என்று வந்தாலும் ஒரு வகையான ஆசை, அந்த புதிய மாடலுக்கு நாம் போகணும். சிலவங்களுக்கு உடுப்பு பைத்தியம், விளங்கிச்சா, ஒவ்வொரு வகை வகையான உடுப்பு, அவரை போல உடுக்கணும், இவரை போல உடுக்கணும். அதே மாதிரி சிலவங்களுக்கு பெண்களுடைய பைத்தியம், அதே மாதிரி சிலவங்களுக்கு படிப்புடைய பைத்தியம். அவருக்கு ஒன்றும் இல்லை, படிக்கதான் ஓணும். இப்படி பார்த்தா ஒவ்வொரு வாலிபருடைய உள்ளத்துல ஏதோ ஒரு பைத்தியம் இருக்கதான் செய்யும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன், ஒரு வகையான பைத்தியம் தான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிபர்களை டார்கெட் பண்ணினது எப்படி என்றா, இந்த பைத்தியத்தை அப்படியே டைவர்ட் பண்ணி தீனின் பக்கம் திருப்புறது. தீனுடைய பைத்தியம், அல்லாஹுடைய தீனின் பிரகாரம் நான் வாழணும், எனக்கு இஸ்லாம் தான் ஆக முக்கியம், இது உள்ளத்துல போடணும் என்பதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டார்கெட் ஆக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ, இந்த காலத்துல யஹூதி நசாராக்களுடைய டார்கெட்டும் கிழவன்மார்கள அல்ல, பொடியம்மார்கள அல்ல, அவங்களோட டார்கெட்டும் இந்த வாலிபத்தை தான் டார்கெட் பண்ணணும். எந்த அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அமெரிக்காவுடைய அண்மையில கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்குரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி என்றா, ஒரு வாலிபன் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலத்துக்கு மேல டெலிவிஷன்ல கழிக்கிறான். மோர் தன் 6 ஹவர்ஸ் டெலிவிஷன்ல அல்லது என்டர்டெயின்மெண்ட்ல போகுது. ஒரு மாசத்துல 10 மினிட்ஸ் சரி பேரண்ட்ஸோட டைம் கொடுத்து பேசக்கூடிய வாலிபர்கள் இல்ல என்ற லெவலுக்கு வந்திருக்கிறான். அந்த வாலிபன் அப்படி என்டர்டெயின்மெண்ட்ல போட்டிருக்குது, உனக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, நீ நல்லா யோசிச்சு உனக்கு தேவையான தசை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போடுறாங்க, ஒரு வாலிபன் ஒரு யூத் 18 இயர்ஸ் ஆகிற நேரத்தில் கிட்டத்தட்ட 18,000க்கு மேல ஃபில்தி சைட்ஸ் அல்லது ஃபில்தி மூவிஸ் பார்த்திருப்போம். இது அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன் ஒரு பில்டிங் ஒன்று கெட்ட போறோம், அந்த பில்டிங் ஃபவுண்டேஷன் இருக்கிறது ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனை போலதான் எங்களோட வாழ்க்கையுடைய வாலிபம், வாழ்க்கையுடைய வாலிபம் இருக்குது பில்டிங் உடைய ஃபவுண்டேஷனை போல. ஃபவுண்டேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்லாட்டி நீங்க 10 மாடி அடிங்க, 100 மாடி அடிங்க, எல்லாமே கரப்ட் ஆகிடும், பணிய புழுந்துடும். ஒரு பில்டிங்ல ஃபவுண்டேஷனை நீங்க ஸ்ட்ராங்காக போடுறீங்க, அந்த நேரத்துல நீங்க 100 மாடி அடிச்சாலும் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் சுட்டி அந்த பில்டிங் அப்படியே தாங்கி நிற்கும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, விளங்கிக் கொள்ளுங்க, வாலிபம் என்று செல்றது வாழ்க்கை என்ற பில்டிங் ஃபவுண்டேஷனாக எல்லாம் வச்சிருக்கிறார். நாங்க எல்லாம் நினைக்கிறது எப்படி, பொட்டியம் காலத்துல போடுற கூத்து எல்லாம் போடும், பாப்பவும் என்ன சரி சொன்னாலும் வாப்பா உங்களோட காலத்துல நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே எங்களுக்கு இவ்வளவு 1000 சட்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வாலிபத்துல நாங்க சொல்ல நீங்க ஜொலி பண்ண வானம் என்று நாங்க என்ன சொல்றோம் என்றா யோசிங்க, இந்த ஃபவுண்டேஷனை சரியா நீங்க போடல, உங்களோட வாழ்க்கை என்ற அந்த கட்டிடம் இருக்கிறதே சரியா அமையவே அமையாது, எழுதி வச்சுக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆக முக்கியம். எனவே அந்த வாலிபம் என்ற அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறதே ஆக முக்கியம். உலமாக்கள் எந்த அளவுக்கு கிதாப்ல எழுதுறாங்கன்னா, பொதுவாக 18-19, அதாவது 17-18-19 என்ற ஏஜ் கேப் இருக்குது, இதுதான் ஒரு மனிதண்ட வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் என்று எழுதுறான். ஆக முக்கியமான காலம். நீங்க சைக்காலஜிஸ்ட் கிட்டம் கேளுங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில ஆக முக்கியமான ஒரு கட்டம் தான் 17-18-19 என்று சொல்லக்கூடிய அந்த வயசு. இந்த காலத்துல ஸ்ரீலங்கா நீங்க பாப்பீங்க, ஓ லெவல் முடிக்கிறது 16ல, அதுக்கப்புறம் 17-18-19 என்று செல்றது ஏ லெவல் உடைய காலம். அதுதான் ஒரு வாலிபன் நான் நல்ல பாதையில போறதா கெட்ட பாதையில போறதா, கூட்டாளிமார்களோடு இருக்கிறதா தீனோடு இருக்கிறதா, ஒரு வகையான டிசிஷன் ஒன்று எடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் அது. ஏ லெவல் முடிச்ச உடனே என்ன செய்யறது, எப்படி இருக்கிறது, எப்படி வாழ்க்கையை கொண்டு போறது. எனவே அந்த வாழ்க்கை அந்த டைம் இந்த காலத்துல யஹூதி நசராக்களும் டார்கெட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். எனவே அவங்க போட பாக்குற பைத்தியம் என்ன, நீ ஒவ்வொரு வகையான என்டர்டெயின்மெண்ட்ல இரு, மார்க்கம் என்றத பெரிசாக அவங்க போட இல்ல, முழுமையான முயற்சி இந்த மார்க்கத்திலிருந்து வாலிபர்களை கழட்டதான். எனவே ஆக புத்திசாலித்தனம் என்ன, அல்ல எங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், புத்திய தந்திருக்கிறான், நாங்க யோசிக்கணும் ஏந்த வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கொள்றது. இதாக முக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாலிபம் என்று செல்றது நான் சொன்னது போல ஒரு பெரிய ஒரு பில்டிங்குடைய பவுண்டேஷனை போலதான். வாழ்க்கையும் குறுகிய கால வாழ்க்கை, வாலிபம் தான் முழு வாழ்க்கை இல்ல, வாழ்க்கையே எல்லாம் குறுகிய காலமாக தான் வச்சிருக்கிறார். சஹாபாக்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கை எடுத்து பார்த்தா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் இருந்து டார்கெட் பண்ணினதே இந்த யூத்த தான். எந்த அளவுக்கு கிதாப்ல எழுதுறாங்கன்னா நல்ல பாருங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வருஷம் மக்கள் இருந்தாங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னால? எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 13 வருஷம் இருந்தாங்க. அந்த 11 வருஷம் இருந்தாங்க. அதுக்கு பின்னால ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் தாடி பழுத்த நிலைமையில இருந்தது அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்க மட்டும்தான், மற்ற எல்லாமே பொடியம்மார்கள் தான் இருந்தாங்க, எல்லாம் வாலிப சஹாபாக்கள் தான். ஹபீபுடைய டார்கெட் ஆரம்ப காலத்துல வாலிபர்கள் தான். இந்த காலத்திலையும் பொடியம்மார்களை பிடிச்ச ஒரு விஷயத்துல யூனிவர்சிட்டியே பிரட்டி விட்டுடுவோம். யூனிவர்சிட்டி ஸ்ட்ரைக் என்ன சென்னா, வாலிபர்கள் ஸ்ட்ரைக் என்ன சென்னா முழு உலகமும் பயப்படுவது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்த மேலோங்க வைக்கிறதுக்கு முதலாவதாக பாவிச்சது வாலிபர்களை தான். ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் தாடி பழுத்த நிலைமையில இருந்தது அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்க மட்டும்தான், மற்ற யாரையும் தாடி பழுத்திருக்கல் என்பதாக வரலாறுல இருக்கிறான். அந்த ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உதவி செஞ்சது யாரு? சில சஹாபாக்கள், அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. நபி அவங்க ஹிஜ்ரத் போற நேரத்தில் வாலிபராக இருந்தார், கல்யாணம் முடிச்சும் இல்லை அந்த டைம்ல. நபி அவங்க சொல்றாங்க, நான் போனா இந்த பெட்ல நீங்க தான் அந்த இடத்துல படுத்துக்கொண்டிருக்கணும். எவ்வளவு ரிஸ்கான வேலை, நபி அவங்கள கொலை செய்யறதுக்கு பார்த்துக்கொண்டிருக்கிறாங்க. அந்த ரிஸ்க அலி ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யார சூழல்ல நான் படுக்க தயார், என்ன சும்மா இல்ல, படுத்துக்கொண்டிருந்தா காஃபிர் வந்து வெட்டுறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பெட்ல நபியவங்க படுக்க சொல்றாங்க. அலி ரழியல்லாஹு தஆலா தைரியமாக படுக்கிறாங்க, வாலிபராக இருக்கிறார். நபியோட ஹிஜ்ரத்துக்கு உதவி செய்யறது வாலிபர்கள். எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் போறாங்களோ, காஃபிர்கள் இப்ப தேட ஸ்டார்ட் பண்றாங்க. குதிரையுடைய கால் அச்ச பார்த்து சரி நாங்க கொலை செய்வோம் தேடி பேய்த்து. அந்த நேரத்தில் ஆமீர் இப்னு ஃபுஹைரா ஒரு வாலிப சஹாபி, அவர் நல்ல யோசிச்சு என்ன முடிவுக்கு வாரார்ண்டா, அவர் ஒரு ஆட்டு மந்தை ஒன்று எடுத்துக்கொண்டு அப்படியே பின்னுக்கால போறார் கொஞ்சம் தூரத்தால. ஏன், அந்த நேரத்தில் கால் அச்சொண்டுமே இல்லாம பேய்த்திரும் இவர் அப்படியே கொண்டு போறார் முள்ள. வாலிபர் உதவி செய்யறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குகைக்குள்ள ஒளிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணுமே. அந்த நேரத்தில் அஸ்மா பின்து அபி பக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க 27 வயசு, சாப்பாடு சமைச்சிட்டு அதுக்கு பின்னால தன்னுடைய ஒரு முந்தானி ஒன்று எடுத்துட்டு அப்படியே ரெண்டாக கிழிச்சு அதால் அப்படியே சுத்தி சாப்பாட்டை அனுப்பி வைக்கிறாங்க. வாலிஃப பெண்மணி நபி அவங்க ஹிஜ்ரத்துக்கு உதவி செய்யறாங்க. சாப்பாட கொண்டு போயிட்டு கொடுக்கறது யாரு? அப்துல்லா இப்னு அபி பக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க. கிட்டத்தட்ட அவருக்கு பருவ வயது, பியூபிட்டி கூட அடைஞ்சி இல்லை என்பதாக உலமாக்கள் வரலாறுல எழுதுறாங்க. தைரியமாக மக்காவுடைய செய்திகளை கேட்டுட்டு பேய்த்து நபி அவளுக்கு சாப்பாட்டையும் கொடுத்துட்டு வருவாங்க. அந்த அப்துல்லா இப்னு அபி பக்கர் அந்த நேரத்தில் பருவ வயது கூட அடைஞ்சும் இல்லை. யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு நபி அவங்களோட ஹிஜ்ரத், இஸ்லாமிய கேலண்டருடைய ஆரம்பம் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்துக்கு ரைட் லெப்ட் எல்லாத்தாலையும் சப்போர்ட் பண்றது வாலிபர்கள் தான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால பிளான் பண்றாங்க. அந்த மதீனால கிரவுண்ட் ஒர்க்குக்காக வேண்டி யார் அனுப்புறது, யார் அனுப்புறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அவர் இஸ்லாத்த தழுவக்கூடிய நேரத்தில் அவருக்கு 20-க்கும் 30-க்கும் மத்தியில வயசு இருந்துச்சு. அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆரம்ப காலத்தில் அவருடைய ஒவ்வொரு ஆடையும் இருந்துச்சு. இந்த காலத்தில் ஆடை, நாங்க சொன்னோம் வாலிபம் என்ற ஒரு பைத்தியம், அவருக்கு அந்த காலத்தில் இருந்த பைத்தியம் என்ன தெரியுமா, டிரெஸ் பைத்தியம். ஒவ்வொரு டிரெஸ்ஸும் 400-500 கனடியன் டாலர்ஸ் அல்ல, 400-500 தங்க காசிகள் பொறுமதி அவருடைய ஒவ்வொரு டிரெஸ்ஸும். அப்படி லக்ஷரியா வாழ்ந்து கொண்டிருந்தவர், இஸ்லாத்தை தழுவுறாங்க, ஊட்டால விரட்டுறாங்க, டிரெஸ் எல்லாம் கழட்டுறாங்க, சும்மா சாரம் ஒன்று கெட்டிட்டு அப்படியே அனுப்புறாங்க. போ. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து அந்த வாலிபத்துல நபி அவனோட சொஹபத்துல இருக்கிறாங்க. இப்ப ஹபீப் யோசிக்கிறார், நான் மதீனாக்கு போ முன்னால அங்க யாரு சரி கிரவுண்ட் ஒர்க் செய்யணும், அங்க ஒரு சூழலை உண்டாக்கணும், ஒரு அடியில எனக்கு போறதுக்கு முடியாது. யார தேர்ந்தெடுக்கிறாங்க? இந்த வாலிபர் முஸ்அப் இப்னு உமைர தான் தேர்ந்தெடுக்கிறார். இந்த முஸ்அப் இப்னு உமைருக்கு சொல்றாங்க, முஸ்அப் நீங்க மதீனாக்கு எனக்கு முன்னால போங்கோ, அங்க பெய்து கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் செய்யுங்க. போறாங்க, முதலாவது வருஷம் இருக்கிறதுக்கு இடம் இல்ல, ஒரு ஒரு தோட்டத்துல பெய்து காலத்தை கழிக்கிறார், வீடு இருக்கல்ல. ஏனென்றா வாலிபனுக்கு ஒரு வேலையை சொன்னா அவருக்கு ரிசோர்சஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சொல்லுவாங்க, நீங்க விஷயத்த சொல்லுங்களே, நான் அதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு தானே சொல்லுவாங்க பொடியம்மார்கள். ஆஜியார் விஷயத்த சொல்லுங்க, ஆஜியார் நாங்க செய்யறோம், நீங்க ஒன்றும் பயப்படவானும். நபி அவங்க ரிசோர்சஸ் ஒன்றும் கொடுக்கல. அவர் போறார், எங்க இருக்கிறாரு, ஒரு ஈச்சப்பழம் தோட்டத்துல ஒரு வருஷம் இருந்தார், வீடு இல்ல, தூங்குறது தோட்டத்துல, உடுக்கிறதுக்கு டிரெஸ் இல்ல, ஒரே ஒரு டிரெஸ் தான். ஆனா நபி அவங்க எனக்கு ஒரு மிஷன் ஒன்று தந்திருக்கிறாங்க, அதை நான் செஞ்சு காட்டணும். வாலிபர், அந்த வாலிபர் ரத்தம் வேலை செய்து முஸ்அப் இப்னு உமைர் முதலாவது வருஷத்துல எத்தனையோ பேர் இஸ்லாத்தை தழுவுறாங்க. நபி அவங்க மக்கா காபாக்கு வராங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ஜுடைய சீசன்ல அவர் மதீனால இருந்து ஒரு குரூப் ஒன்று கொண்டு வந்து முல்ல முல்ல இஸ்லாத்தை தழுவ வைக்கிறார். அதுல ஒருத்தர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க 18 இயர்ஸ் வாலிபரை கொண்டு வரார், சில பெண்களையும் கொண்டு வராங்க. ரெண்டாவது வருஷம் 70 பேர் 80 பேரை கொண்டு வராங்க. கிரவுண்ட் ஒர்க் செய்யறார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருது, ஹிஜ்ரத் போங்கோ. ஏன்? முஸ்அப் அவருடைய மிஷனை சரியா செஞ்சிட்டாரு. நபியும் அங்க போகக்கூடிய நேரத்துல அங்க பெரிய ஒரு கூட்டம், தல அல் பத்ரு அலைனா கவிதைகளை படிச்சு நபி அவங்கள வெல்கம் பண்றாங்க. கிரவுண்ட் ஒர்க் செஞ்சது ஒரு வாலிப சஹாபி முஸ்அப் இப்னு உமைர். இங்க பள்ளிட வேலைக்கு ஒருத்தனை பார்த்தா சரியான கஷ்டமா இருக்குது என்று சொல்லக்கூடிய ஹாலாத் ஸ்ரீலங்கா இருக்குது, இங்க இல்ல. இங்க ஒரு ஒரு தஷ்கீல்ல மாஷால் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வந்ததை நான் பெரிசாக நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பாருங்க, அந்த முஸ்அப் இப்னு உமைர், அது மட்டுமல்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உஹதுடைய யுத்த நேரத்தில் அந்த முஸ்அப் இப்னு உமைரும் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்றார். அதே யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுறார். வாலிபத்தில் ஆரம்ப காலம் ரொம்ப கஷ்டமான காலம். அந்த முஸ்அப் இப்னு உமைரோட ஜனாசாவை இப்ப கஃபன் பண்ண பாக்குறாங்க. தலைய மறைச்சா கால்கள் வெளிய, காலை மறைச்சா தலை வெளிய. ஏன் அந்த அளவுக்கு கஃபனுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஜனாசாவை கண்டுடனே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகுறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வலக்கத் ரஐது முஸ்அபன் ஹாதா பிமக்கத வமா பிமக்கத ஃபதன் அன்அமு இந்த அபவைஹி மின்ஹு. நபி அவங்க சொல்றாங்க, இந்த முஸ்அப நான் மக்கள இருக்க கொல கண்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாக மக்கள இந்த முஸ்அப போல ஒரு லக்ஷரி லைஃப் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு கீழே வாழ்ந்த எந்த வாலிபனையும் நான் கண்டதே இல்லை என்று சொன்னான். நாங்க யாரு சரி அப்படி எடுக்கிறோமா? ஒரு டிரெஸ் எவ்வளவு இருக்கும்? 500 பவுண்ட் சார் இருக்குமா? நீங்க உடுக்கிற டிரெஸ் அவர் $500 இல்ல, அது அந்த ஒவ்வொரு டிரெஸ்டும் 500 தங்க காசிகள் பொறுமதி. இப்ப கஃபனுக்கு ஒன்றும் இல்லாம, கஃபன் தலைய மறைச்சா கால் வெளிய, கால மறைச்சா தலை வெளிய. நபி அவங்க கண்டுடனே அழுந்துட்டாங்க, சொல்றாங்க, இத போல ஒரு லக்ஷரி வாழ்க்கை வாழ்ந்த ஒரு யங்ஸ்டர், ஒரு யூத்த நான் கண்டதே இல்லை. அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நிலைமையில மௌத்தாகிறார் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அந்த வாலிபர் யோசிங்க, முழு இஸ்லாத்து இஸ்லாம் பரவினது மக்கள் இருந்தா மதீனால இருந்தா? எங்கிருந்து? எங்கிருந்து? மக்காவா மதீனவா? அந்த முழு மதீனால இருந்து உலகத்துக்கு போன இஸ்லாம் யாருக்கு முதல் கூலி கிடைக்கும்? முஸ்அப் இப்னு உமைர் வாலிபனுக்கு தான் கிடைக்கும். வாலிபன் நபியாங்க பாருங்க, தேர்ந்தெடுத்த ஆட்கள் சும்மா ஆட்கள் இல்ல, வாலிபர்கள். ஏன்? அந்த ரத்தம் ரொம்ப உறுதியானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப மதீனாக்கு போறாங்க. அப்ப முழு ஹிஜ்ரத்தின் மூலமாக இஸ்லாம் பரவிச்சு அந்த முழு கூலியும் ஒரு வாலிபனுக்கு கிடைக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு போறாங்க. மதீனாக்கு போனதுக்கு பின்னால குர்ஆன எழுதுறது லேசான வேலை அல்ல. நபி அவளுக்கு வஹி இறங்கக்கூடிய நேரத்துல குரான எல்லாத்துக்கும் எழுதுறதுக்கு நபி அவங்க அனுமதி கொடுக்கல, சில செலக்டட் சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல ஒருத்தரை நபி அவங்க செலக்ட் பண்ணிட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அது யாரு தெரியுமா? ஜெயித் பின் சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த சஹாபிக்கும் நபி அவங்க சொன்னாங்க, நீங்களும் வஹி எழுதுங்க என்று சொன்னாங்க. யாருக்கு செல்லேலும் அந்த நேரத்தில் நபி அவங்க போறாங்க ஹிஜ்ரத், அந்த நேரத்தில் வஹி எழுதுறதுக்காக வேண்டிய ஒரு வாலிபலை நபி அவங்க நியமிக்கிறாங்க. அவரோட வயசு எத்தனை சொல்லுங்க பாப்போம், யாரு சரி கெஸ் பண்ணுங்க பாப்போம், எத்தனை வயசா இருக்கு ஜெயித் இப்னு சாபித்துக்கு? சும்மா கெஸ் பண்ணுங்க. 18. எத்தனை வயசா இருக்கு? 9. எத்தனை? 15. ஜெயித் பின் சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்கள யோசிங்க, இந்த காலத்துல ஒரு வாலிபனுக்கு ஒரு பொறுப்பொண்டு கொடுக்கறேன்னா லேசான வேலை அல்ல. ஹிஜ்ரத் கிரவுண்ட் ஒர்க் லேசான வேலை அல்ல, வஹி எழுதுறது லேசான வேலை அல்ல. ஜெயித் பின் சாபித்துக்கு பொறுப்பு கொடுக்கறாங்க. ஜெயித் பின் சாபித்துக்கு 11 வயசு, 11 இயர்ஸ். எங்களுக்கு 11 இயர்ஸ்ல குரான் ஓதுறதே கஷ்டமா இருக்கும். அந்த 11 இயர்ஸ்ல குரான சொல்ல கொள்ள எழுதுறது லேசான வேலை அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த பொறுப்ப சரியான முறையில செய்யறாங்க. எப்ப ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகிறாங்களோ, ஹிஜ்ரி 11 ஆண்டு, இவருக்கு இப்ப 22 இயர்ஸ் ஆகுது. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவோட கிலாபத்துல யமாமா யுத்தத்துல கிட்டத்தட்ட 70 காரிமார்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. குர்ஆன மெமரைஸ் பண்ணின ஆட்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க மஷூரா சொல்றாங்க, அபூபக்கர் குர்ஆன நாங்க பாதுகாக்கணும், இது எழுத்துல நாங்க பாதுகாக்கணும். ரெண்டு பேரும் மஷூரா பண்றாங்க. நீண்ட சம்பவம், முடிவு என்ன தெரியுமா? யாரு செய்யறது இந்த மிஷன லேசான வேலையா? கடைசிக்கு மஷூரான முடிவு ஜெயித் இப்னு சாபித்துக்கு கொடுப்போம். 22 இயர்ஸ் ஓல்டு, கூப்பிடுறாங்க, ஜெயித் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பொண்ட கொடுக்க போறோம். செல்றாங்க, அபூபக்கர் என்ன சொல்றீங்க? ஒரு மலைய தூக்கி இன்னொரு இடத்துல வைக்க சொல்லுங்க, நான் வைக்கிறேன். குர்ஆன நீங்க எழுத சொல்றீங்க, இது லேசான வேலையா? சும்மா கேட்டு, அவரும் ஒரு ஹாஃபில் தான், குர்ஆன சும்மா எழுதலும் அப்படி இல்ல. ஒவ்வொரு குர்ஆனுடைய ஆயத்துடைய ஆத்தென்டிசிட்டிய பாதுகாக்கிறதுக்கு ஜெயிதுக்கு பொறுப்பு கொடுக்கறாங்க. செல்றாங்க, இவ்வளவு பெரிய பொறுப்ப எனக்கு பொடி எனக்கு தாரீங்க. செல்றாங்க, நீங்க நபியாவோட காலத்திலையும் எழுதினீங்க, ஒரு வாலிபரா இருக்கிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு மனிதன், நீங்க செய்வீங்க. அதுக்கு பின்னால இறங்குறாரு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு ஆயத்துக்கும் சொல்லுவாங்க எந்த இடத்துல குர்ஆன் எழுதியிருக்கிறதோ அந்த டெக்ஸ்ட நீங்க கொண்டு வரணும். அந்த ஒவ்வொரு ஆயத்துக்கும் ரெண்டு ஹாஃபிஸ்மார்கள் புதுசா வந்து ஓதணும். ஆத்தென்டிசிட்டிக்கு என்ன என்ன கிரைட்டீரியாஸ் வைக்கலுமோ அழகான முறையில போட்டு குர்ஆன் அப்படியே ஜம் பண்ணி ஒரு கிதாபுடைய வடிவத்துல கொண்டாடுறாங்க. இப்ப எத்தனை குர்ஆன்களை நாங்க ஓதி கொண்டு இருக்கிறோம்? இந்த எல்லா குர்ஆனுடைய கூலி யாருக்கு போகுது? யாருக்கு போகும்? ஒரு வாலிபன் 22 இயர்ஸ் ஒரு ஜெயித் பின் சாபித்துக்கு தான் போகும். மதீனாவுடைய ஃபவுண்டேஷனை அந்த கிரவுண்ட் ஒர்க்கை செஞ்சதும் வாலிபன், குர்ஆன அந்த ஒன்று சேர்த்ததும் ஒரு வாலிபன். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூஸ் பண்ணினது இப்படிதான். கிழவன்மார்களை வச்சு வேலை செஞ்சது ரொம்ப குறவு, அவங்கள பொறுப்பாக வச்சாங்க. நீங்க கொஞ்சம் பொறுப்பா இருந்து, என்ன பொடியம்மார்கள் கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் செல்லதுக்கு பைத்தியம் விளையாடுவான் அப்படிதானே? அப்படி இருந்தாலும் சஹாபாக்களை போட்டு போட்டு வேலைகளை செஞ்சு பொறுப்பாக அபூபக்கர், பொறுப்பாக உமர், பொறுப்பாக உஸ்மான், அப்படி அவங்கள வச்சாங்க. தாடி பழுத்தவங்களை கொஞ்சம் பொறுப்பாக, ஆனா வேலை வாங்கினது சஹாபாக்கள் வாலிபர்களை வச்சுதான். அனஸ் பின் மாலிக் ரலி அல்லாஹு தாலான்னு 10 வயசு, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொஹ்பத்துல வாராங்க. 10 வயசு, நபி அவங்க வஃபாத் ஆகிற நேரத்தில் நபி அவங்க எடுப்புடி எல்லாத்துக்கும் இருக்கிறது அவர்தான். நபி அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அவருக்கு வயசு 20-21. ரொம்ப ரொம்ப ஹிதுமத் செஞ்சு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட துவாவை கூறிய ஒரு மனிதனாக மாறினார். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அவர் பிறந்ததே ஹிஜ்ரத்துக்கு 3 வருடங்களுக்கு முன்னால, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகக்குள்ள 14 இயர்ஸ் இப்னு அப்பாஸுக்கு. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்தில் இப்னு அப்பாஸ் தான் உமர் ரழியல்லாஹு தஆலா பக்கத்திலே வச்சுக்கொள்ளுவாங்க. சில சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி, என்னடா இந்த சின்ன பொடியன பக்கத்திலே வச்சு கொண்டிருக்கிறார் உமர்? கேட்டாங்க, இவ்வளவு எல்லாம் நாங்க முக்கியமானவங்க இருக்கிறோம், ஏன் இந்த இப்னு அப்பாஸ பக்கத்திலே வச்சு கொண்டிருக்கிறீங்க? ஒரு குர்ஆனுடைய ஆயத், நீண்ட சம்பவம், ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை கேட்டு அடுத்தவங்ககிட்ட விளக்கம் கேட்டாங்க. இதா ஜா அநஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், இந்த ஆயத்தை ஓதிட்டு சொன்னாங்க, என்ன விளக்கம்? ஒவ்வொருத்தரும் பல விளக்கங்களை சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் கிட்ட கேட்டாங்க, இப்னு அப்பாஸ் நீங்க இந்த ஆயத்துக்கு விளக்கத்தை சொல்லுங்க. சென்னாங்க, இது நபியாவோட மௌத்த காட்டுது என்று சென்னாங்க. இது சுட்டிதான், இவருடைய இந்த விளக்கத்தை சுட்டிதான் இந்த பொடியை என்னோட வச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா நபி அவங்க வஃத் ஆகிற நேரத்தில் 14 இயர்ஸ் ஓல்டு, நபி அவங்க துவா கேட்டாங்க, யார்ல இந்த இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கொடுப்பாயாக, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் தஃப்சீருடைய குர்ஆனுடைய இன்டர்பிரிட்டேஷனுடைய விஷயத்துல ஆகப்பெரிய அறிவால் இப்னு அப்பாஸ் தான் வாலிபன். 14 இயர்ஸ் நபி அவங்க வஃத் ஆகிற நேரத்தில். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணினது வாலிபர்களை தான், தீனுக்கு முழுக்க முழுக்க பவுண்டேஷனாக இருந்தது வாலிபர்கள் தான். உசாமா ரதி அல்லாஹு தால அனுபவங்க, நபி அவங்க வஃத் ஆகிறதுக்கு முன்னால ஒரு படையொன்று தயாரிச்சு உசாமாவை அமீராக்குறாங்க. அந்த உசாமா ரதி அல்லாஹு தால அனுபவங்க தான் அந்த படைக்கு தலைவர். அந்த படையில அந்த அந்த குரூப்ல யார் யார் இருந்தாங்க தெரியுமா? அபூபக்கர், உஸ்மான், அலி, இந்த எல்லாம் பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா அமீராக லீடராக இருந்தது உசாமா. எத்தனை வயசுன்னு சொல்லுங்க பாப்போம், எத்தனை வயசு உசாமாக்கு? 17 இயர்ஸ் ஓல்டு. இப்ப நபி அவங்க என்ன செஞ்சாங்க, கடைசி காலங்கள் வரக்கோல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் படிச்சு கொடுக்கறாங்க சஹாபாக்களுக்கு. 17 இயர்ஸ் ஓல்டு உசாமா, அவர் அமீராக இருக்கிறாரு, அவருக்கு கீழே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இருக்கிறார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுறாங்க, ஏந்த காலத்துல வாலிபர்களுக்கு நாங்க இந்த காலத்துல சொல்றோம், எச்ஆர் சொல்றோம், மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்றோம், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்றோம், டைம் மேனேஜ்மெண்ட் என்று சொல்றோம், எல்லாமே சஹாபாக்களுக்கு நபியாக வாலிபத்திலே படிச்சு கொடுத்தாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஒரு லீடர் கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும், அந்த லீடருக்கு கீழே வயசாளிகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த குவாலிட்டிஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருக்கு கொடுத்தாங்க? அந்த அந்த உசாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்களுக்கு கொடுத்தாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அந்த வாலிபர்களுக்கு இருந்துச்சு. அது மட்டுமல்ல, இந்தியாவை கைப்பற்றது முதலாவது போனது யாரு? யாரு? முஹம்மத் பின் காசிம். முஹம்மத் பின் காசிம் அவர் தாயிஃப்ல பிறந்தவர். நபி அவங்க தாயிஃப்ல அடிபட்டு வாராங்க, என்ன நடந்துச்சு? மலாய்க்கமார்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மலைகளை சேர்த்து இந்த தாயிஃபை இல்லாமாக்குவோம். நபி அவங்க சொன்னாங்க, இல்ல, நான் பதுஆவுக்காக வேண்டி வந்தவர் அல்ல, நான் ரஹ்மத்துக்காக வேண்டி வந்தவர். அந்த தாயிஃப் வாசிகளுக்கு நபி அவங்க ஹிதாயத்துக்கு துவா கேட்கிறாங்க. அந்த தாயிஃப்ல இருந்து வந்தவர் தான் முஹம்மத் பின் காசிம். அல்லாஹ் ஏசியன் கண்ட்ரீஸுடைய ஹிதாயத்துக்கு சபபாக வச்சான். இந்தியாவுக்கு முதலாவதாக படையெடுத்துக் கொண்டு வாரவர் அவர். எத்தனை வயசு தெரியுமா? 19 இயர்ஸ் அல்லது 18 இயர்ஸ். முழு இந்தியாவுக்கும் இஸ்லாத்தை கொண்டு வந்த வாலிபர் யாரு? முஹம்மத் பின் காசிம். 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் ஓல்டு. ஸ்பெயின் முதலாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல முதலாவது இஸ்லாம் போனது ஸ்பெயினுக்கு தான். 900 இயர்ஸ் உடைய ஆட்சி அந்த ஸ்பெயின்ல நடந்துச்சு. முதலாவது கொண்டு போனவர் தாரிக் பின் ஜியாத், 18 இயர்ஸ் ஓல்டு. 18 இயர்ஸ் ஓல்டு உள்ளவங்க கொஞ்சம் கையத்துக்குங்க பாப்போம். அதுக்கு பார்க்க மேல் உள்ளவங்க அல்ல, அதுக்கு பார்க்க கீழ உள்ளவங்க யார் சார் என்ன கையை தூக்குங்க பாப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, யோசிச்சு பாருங்க, அந்த 18 இயர்ஸ்ல ஒரு நாட்டை பெய்து பிடிக்கிறதுக்கு, அந்த நாட்டில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு, அந்த நாட்டில் இஸ்லாத்தை ஹயாத்தாக்குறதுக்கு யாருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க? வாலிபர்களுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. இந்த காலத்தில் ஆக கவலை என்னென்னா, அவனுக்கு நாட்டை நடத்துறதுக்கு அல்ல, அவனுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு அல்ல, அவனுக்கு அவனை நடத்தி கொள்றதுக்கே தெரியும், அவருடைய வாழ்க்கை எப்படி நடத்துறதுண்டே தெரியாத நிலைமையில்தான் வாலிபர்கள் இப்ப இருக்கிறான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ, யஹூதி நசாராக்களுடைய திட்டத்துக்கு நாங்க மாட்டிட்டோம். அவங்க பாக்குறது இந்த பவுண்டேஷனை சரியா 15 to 25 கரப்ட் ஆக்கிட்டா, அதுக்கு பிறகு என்ன? யோசிச்சு பாருங்க, அவங்க டார்கெட்ட ஒரு வாலிபர் தொழிலுக்கு போறது, அவருடைய படிப்புல ஆக முக்கியமான கட்டங்கள் எல்லாம் ஆஃப்டர் 15 தான் ஸ்டார்ட் ஆகும், அப்படிதானே? அதுல கரப்டாக ஸ்டார்ட் பண்ணினா, அவன் வாழ்க்கையில இல்லாத ஹராம் எல்லாம் உண்டாக்கினா, அவன் என்ன செய்வான்? அவன் முதலாவது ஹராம் ஹலால் இல்லாம பேசிடும். எப்போ உடம்புக்குள்ள ஹராம் வருமோ, வாழ்க்கையில ஹராம் வருமோ, அல்லாட உதவிகள் இல்லாம பேசிடும். அதுக்கு பிறகு இவர் தொழிலொண்டுக்கு போவார், அதுலயும் ஹராம் ஹலால் பேண மாட்டார். அதுக்கு பின்னால நிக்காஹுக்கு போவார். இந்த நேரத்திலையும் இவருடைய வாழ்க்கை கரப்டா இருக்குது, சரியான ஒரு வைஃபை சூஸ் பண்ண மாட்டார். அழக பார்த்து, பணத்தை பார்த்து, பட்டத்தை பார்த்து ஏமாந்துடுவார். அந்த வாழ்க்கையும் கரப்ட் ஆகிட்டு இப்ப 30 தாண்டின அப்புறம் யோசிப்பார், அல்லா என்ன செஞ்சு கொண்டன். கணியத்துக்குரிய சகோதரர்கள், ஒரு பேனை இருக்குது இங்க் ஓட ஃபுல்லா, வாலிபண்ட கையில கொடுத்தா அப்படியே குருட்டடிச்சு குடுத்தடிச்சு முடிச்சிடுவான். கொஞ்சம் லேட் ஆனது அப்புறம் பேனை இல்லாம பேத்திரும், இங்க் இல்லாம பேத்திரும். இப்ப தெரியும் என்ன எழுதணும் என்று, ஆனா பேனல இங்க் இல்ல. அதே மாதிரிதான் வாலிபத்துல எல்லா வகையான ஜோஷம் இருக்குது. நாங்க எதை செய்யணுமோ அதை செய்யாம சும்மா வீணாக்கிடுவோம். ஹெட்ட பெண்ணட பசே அல்லா பொட்டக் வேலாசனையும் பள்ளியட்ட எண்ணத்தி முறான்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் யோசிப்போம், கொஞ்சம் பார்த்து கல்யாணம் முடிக்கிச்சே பாருங்களே வாழ்க்கை போற மாதிரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, டூ லேட். எனவே யகூதிகளோட திட்டம் அதுதான், இப்ப நீங்க யோசிக்க வேணும், இப்ப நல்ல என்ஜாய் பண்ணுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷரியத் என்ன செல்லது? வாலிபனுடைய விஷயத்துல அரசுடைய நிழல் கிடைக்கக்கூடிய 7 பேர் இந்த டைம் வேலை செய்தியில போல அதுதானே பார்த்தோம். 7:40 இன்னொரு 5 நிமிஷத்துல முடியும் விளங்கிச்சா? அரசுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும்? 7 கூட்டத்தார்களுக்கு அரசுடைய நிழல் கிடைக்கும். 7 கூட்டத்தார்கள், அதுல ஒரு கூட்டம் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ். எந்த வாலிபன் அவருடைய வாழ்க்கையை இபாதத்தோட கொண்டு போறானோ அந்த வாலிபனுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அரிஷுடைய நிழலை அல்லாஹ் கொடுக்கிறான். யோசிச்சு பாரு, 7 பேர்ல ஒரு கூட்டம் தான் வாலிபன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறதும் வாலிபனுடைய அமலை தான். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை ஓதுறது சுன்னத்தா இல்லையா? அந்த சூரத்துல் கஹஃபுக்கு, சூரத்துல் கஹஃப் குகை வாசிகள் என்ற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானா இல்லையா? அந்த குகை வாசிகள் யாரு? அந்த காலத்துல ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னால ஒரு அரசன் வந்து அவன்தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல மக்கள் எல்லாம் அந்த அரசனை வணங்கி கொண்டிருந்தாங்க. சில 6-7-8 வாலிபர்கள் முன் வந்து சொன்னாங்க, இல்ல வணக்கத்துக்குரியவன் நீ இல்ல, அல்லாஹ் தான் என்பதாக அரசனுக்கு முன்னால பேசினான். குர்ஆன் நல்லா எவ்வளவு அழகா சொல்றான், நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யதுன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸிதனாஹும் ஹுதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, நாங்க உங்களுக்கு ஒரு அழகான கதை ஒன்று சொல்லவா? அந்த கதை யாரு தெரியுமா? சில வாலிபர்கள் ஈமான் கொண்டாங்க அல்லாஹ்வ, அந்த வாலிபர்களுடைய ஈமான நாங்க கூட்டினோம் இன்னும். அவங்க எப்படியா கொண்டவங்கண்டா? அரசனுக்கு முன்னால பேச அல்லாஹ் கியாமத் வர காட்டி இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறான். இந்த பொடியம்மார்களை பாருங்க, இந்த வாலிபர்களை பாருங்க, இவங்க எப்படி என்று பாருங்க. நீங்களும் இத போல ஆகுங்க. என்ன சொன்னாங்க? ரப்புனா ரப்பு சமாவாதி வல் அரப் லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா. அந்த அரசன் நான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்த வாலிபர்கள் சேர்ந்து சொல்றாங்க, இல்ல ரப்புனா ரப்பு சமாவாதி வல் அரப், எங்கட ரப்பு வானம் பூமியுடைய ரப்பு, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். கொலை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் முடிவு செஞ்சிட்டான், இந்த வாலிபர்களை நாங்க பாதுகாப்போம். அல்லாஹ் குகைக்குள்ள வைக்கிறான். எத்தனை வருஷம் இருந்தாங்க? எத்தனை வருஷம்? 300. கிரிகோரியன் கேலண்டர் பிரகாரம் 300 வருடங்கள், லூன கேலண்டரின் பிரகாரம் 309 வருடங்கள் குகையில அல்லாஹ் வச்சு பாதுகாத்தான். தூக்கத்துல அல்லாஹ் தூங்க வச்சிட்டான், நிம்மதியா தூங்குவோம். எவ்வளவு இறக்கம் பாருங்க. இது ஒரு ரூம் என்று வைப்போம். இந்த ரூம்ல ஒரு சின்ன குழந்தை கொட்டல படுக்குது. வெயில் படுற நேரத்துல தாய் என்ன செய்வாங்க? கொட்டை தூக்கி வேறொரு இடத்துல வைப்பாங்க, அப்படிதானே? அந்த இடமும் கொஞ்சம் வெயில் வர மாதிரி இருக்குதுன்னா புடவால மூடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு இறக்கம் காட்டுறான் அந்த வாலிபர்களுக்கு. அல்லாஹ் சொல்லான், வத்தர ஷம்ஸ இதா தல அத் தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் ஜாத்தல் யமீனி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்துல, சூரியன் மறையக்கூடிய நேரத்துல, வெயில் படாத அமைப்புல அந்த வாலிபர்கள் ஒரு நடு இடத்துல வச்சோம். ஒரே இடத்துல 300 வருடம் அல்ல, 10 வருடம் படுத்தா என்ன ஆலா தரிக்கும்? வனுகல்லிபுஹும் ஜாத்தல் யமீனி வ ஜாத்தல் ஷிமால். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க வலதுக்கு இடதுக்கு அவங்கள பிரட்டி பிரட்டி அப்படியே பாதுகாத்தோம். மோர் தன் 309 இயர்ஸ். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றானேண்டா, ஏ வாலிபர்களே, இந்த காலத்துல நாங்க கனடால இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு சொல்லல, இந்த ஃபித்னாவுடைய காலத்துல குகைக்குள்ள போய் திரியுங்கன்னு நாங்க அப்படி சொல்லல. நாங்க சொல்றது என்னண்டா, இந்த ஃபித்னாவுடைய காலத்துல நீங்க உங்களுக்கு ஹராம் வார நேரத்துல சொல்லுங்க, இல்ல அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் விருப்பம் இல்லாததை நாங்க செய்ய மாட்டோம், குகைக்குள்ள போங்கன்னு நாங்க சொல்லல, குகைக்குள்ள போங்க என்ன சொல்றோம் இல்ல, நாங்க சொல்றது என்ன, பக்குவமா இருங்க. அந்த கஷ்டமான நிலைமையில அந்த அரசன் கொல்ல பாக்குறான், அல்லாஹ் அந்த வாலிபர்களை பாதுகாத்தானா இல்லையா, அதே மாதிரி நீங்க இப்ப ஃபித்னால இருந்து பாதுகாக்க முயற்சி செஞ்சா அல்லாஹ் அந்த வாலிபர்களை பாதுகாத்ததை போல உங்களைய பாதுகாக்க அல்லாஹ் தயாரா இருக்கிறான். ஆனா நாங்க தயாராக இல்லாட்டி அல்லாஹ்வுடைய உதவிகள் கிடைக்காது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் இரக்கமானவன், இவ்வளோ சந்தர்ப்பத்தை தந்து வாலிபர்கள் ஆகி அவங்களை கிட்டால் அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல வச்சு யோசிங்க, முஸ்அப் இப்னு உமைர போல நீங்க நாங்க இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், சீரியஸா செல்றோம். ஒவ்வொருத்தரும் யோசிங்க, ஒவ்வொருத்தருக்கும் 20 வயசு, 18 வயசு, 25 வயசு, 30 வயசு இருக்குமா இல்லையா? ஏண்ட இவ்வளோ காலத்துக்கு நான் பேசி எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு, நான் பேசி எத்தனை பேர் தொழுகிறதுக்கு, நான் பேசி எத்தனை மஸ்ஜித்கள் ஹயாத் ஆகி யோசிங்க, முஸ்அப் இப்னு உமைர போல நாங்க எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம், ஜெயித் பின் சாபித்த போல குரானுடைய ஹிதமத்தை நாங்க எத்தனை பேர் செஞ்சிருக்கிறோம், முஹம்மத் பின் காசிம போல, தாரிக் பின் ஜியாத போல, உலகத்துல ஒவ்வொரு நாடுகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனவங்க, இவங்களை போல நாங்க என்ன இஸ்லாத்துக்கு செஞ்சிருக்கிறோம்? அல்ல எதிர்பார்க்கறது இதான் எங்களை கிட்டால. நாங்க ஒவ்வொரு பைத்தியத்தில் இருக்கிறோம், ஆனா தீனுடைய பைத்தியம் எங்களுக்கு வருவதில்லை. யாழ்ல நீ எங்களை என்னத்துக்கு படைச்சிருக்கிற, அதுக்காக வேண்டி என்ன வாலிபத்தை பாவிச்சிடு. யாழ்ல யாருக்கும் இந்த கவலை வருவதில்லை. இந்த மஸ்ஜிதுடைய எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம், இந்த முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம், எங்களை வச்சு எத்தனை பேரை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கலாம், அதொன்றும் நாங்க யோசிக்காம ஏதோ எங்கட உள்ளுக்கு உள்ள டிசையர்ஸுக்காக வேண்டி நாங்க தியாகம் செஞ்சோம் என்றா யோசிச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீன் தந்த வாலிபத்துல என்ன சரி பிரயோசனம் இருக்குதா எங்களுக்கு? எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என்ன என்னையால இஸ்லாத்துக்கு என்ன சரி நடக்கணும், நான் இஸ்லாத்துக்கு என்ன சரி செய்யணும், நடக்கிற புரோகிராம் வல்ல கலந்து கொள்ளணும், நான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், நான் முன்சஃபில் இருக்கணும், இதுதான் எங்களோட கவலையாக இருக்கணும். எப்ப நாங்க இந்த அமைப்புல நடப்போமோ அல்லாஹுடைய உதவிகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படி செஞ்சு கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். நீண்ட நேரம் எடுத்தோம் என்ன, மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன வாலிபர்களுக்கு 20 நிமிஷத்துக்கு மேல பேசினாலும் கஷ்டம் தான். பொதுவா சைக்காலஜி சொல்லுவாங்க, 20 மினிட்ஸ் தான் கொஞ்சம் கன்சன்ட்ரேஷனோட நிற்பாங்க, 20 மினிட்ஸ் தாண்டிட்டா வலத பாப்பாங்க இடத பாப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேசினா நான் மட்டும்தான் இஃப்தார் செய்ய வரும் போல விளங்குதீங்க. அப்படிதான் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும். அவருக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன் ஒன்று வந்திருக்கிறது இஃப்தாருக்கு. ஹாயர் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், எனவே அந்த அமைப்புல மாஷா அல்லாஹ்.